அறிவு சமூகத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தொடர்ந்து நடத்துங்க, நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்கள், சங்கீதம் 84 அதிகாரம். சங்கீதம் 84 அதிகாரம். அதிலே 10 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.
திரும்ப வாசிங்க.
1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.
இன்று நாள் செய்திக்கு ஒரு தலையங்கம் இருக்கும் என்று சொல்லி சொன்னா, தாவீதினுடைய தாகம் எங்கள் மீது கடந்து வருவதாக. இன்று நாளுடைய செய்தியின் சாரம்சம் அல்லாவிட்டால் அதற்கு ஒரு தலையங்கம் நீங்க கேட்பீங்க என்று சொல்லி சொன்னா, தாவீதினுடைய தாகம் எங்கள் மேல் கடந்து வருவதாக. வேதத்திலே அநேக தேவனுடைய மனுஷர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தாவீதை போல தேவனுடைய சமூகத்தை ஆசையாயும் விருப்பமாயும் வாஞ்சியாயும் தேடிய ஒரு மனுஷனையும் நாம் காண முடியாது. இன்றைக்கு நாம் தேவனை தேடுகிற அந்த ஏக்கம், அந்த விருப்பம், அந்த தாகத்தை தாவீதுடைய தாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தாவீது ராஜா நாம் எல்லாரும் கடந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் அதை விட அதற்கு மேலான பிரச்சனைகளை தாண்டி வருகிற பொழுதும் அவன் செய்த மேலான ஒரு காரியம் என்று சொல்லிச்சுன்னா, தேவனுடைய சமூகத்தின் மீது தாகமுள்ளவனாய் தேவனுடைய சமூகத்தை அவன் எப்பொழுது பார்ப்பேன் என்று சொல்லியிருந்த ஒரு மனுஷன். தேவனுடைய சமூகத்திற்கு நான் எப்பொழுது செல்வேன் என்று சொல்லியிருந்த ஒரு மனுஷன். தேவனுடைய சமூகம் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மனுஷன். தேவனுடைய சமூகம் அது என்னுடைய தாகம் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன், மகாபெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்டு கொண்ட தேவனுடைய மனுஷனாய் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவினுடைய தாகம் எங்கள் மேல் கடந்து வருவதாக. 10 வசனத்தை திரும்ப வாசிங்க.
1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.
தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? 1000 நாட்களை பார்க்கிலும் இந்த உலகத்திலே, இந்த பூமியில நான் வாழுகிற 1000 நாளை பார்க்கலும் தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய ஆராதனைக்கு வருகிற அந்த ஒரே நாள் எனக்கு போதுமானது. தாவீது ராஜாவுடைய தாகம் எப்படிப்பட்டதா இருந்தது? அவர் ராஜா, ஆயிரம் நாட்கள் அவன் எப்படி வாழ முடியும் தெரியுமா? ஆயிரம் நாட்கள் நாம் எப்படி வாழ்வோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் வாழ்ந்து, ஒவ்வொரு விதத்தில் சந்தோஷப்பட்டு, ஒவ்வொரு விதத்தில் ஆடி பாடி துள்ளி குதித்து நாம் ஆயிரம் நாளை கழித்து விடுவோம். அத்தனை ஆயிரம் நாட்களும் இந்த ஒரு நாளுக்கு சமப்படுத்த முடியாது என்று சொல்லி யார் சொல்லுகிறது? தேவனுடைய இருதயத்திலே பிடித்த, தேவனுடைய இருதயத்திலே இருதயத்தை பிடித்துக் கொண்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறான், என்ன ஆயிரம் நாட்களை பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்துக்கு செல்லுகிற அந்த நாள் அது இன்பமானது, அது போதுமானது, அது எனக்கு போதுமானவர. ஆவிதி ராஜாவுக்கு அவனுடைய ராஜ்யம் முக்கியமா தெரியல, அவனுடைய அந்தஸ்து முக்கியம் இல்ல, அவனுடைய காரியங்கள் அவனுக்கு வேதத்தில் நீங்கள் தாவீது ராஜாவை பார்த்தால் தேவனுடைய பரிசுத்தப்பட்டு எப்பொழுது வரும், தேவனுக்கு எப்பொழுது ஆலயத்தை கட்டுவேன், தேவனுடைய சமூகத்துக்கு நான் எப்பொழுது போவேன், தேவனோடு எப்பொழுது நான் உறவாடுவேன் என்ற தாகம் அவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைக்கிறது அல்லவா? வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, குறிப்பாய் சங்கீதத்திலே அவர் எழுதுகிற வார்த்தைகளுக்கு உள்ளுக்கு போய் அப்படி சூழ்நிலைகளை அறிந்து கொண்டால் மாத்திரம் நாம் அதனுடைய ரகசியங்களை கண்டுகொள்ள. ஆயிரம் நாட்களை பார்க்கலும் சமூகத்தில் வருகிற அந்த நாள் அது மேலானது. ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்முடைய வாழ்க்கை எப்படி? ஆலயத்துக்கு வருகிறது சரி, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதும் சரி, மற்ற நாட்களை விட எந்த நாள் அது உனக்கு மேலானதா, அது மேன்மையானதா, அது முக்கியமானதா? இந்த நாளோடு நீ எந்த நாளையும் சமப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால், ஐயா இன்னைக்கு நான் அங்கு போயிருக்கலாமே, இங்கு சென்றிருக்கலாமே, இந்த காரியத்தை செய்திருக்கலாமே என்று சொல்லி கவலைப்படுகிறாயா? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பக்திமான் என்கிற மாத்திரம் போதாது. அப்படிப்பட்ட கூட்டம் பூமியிலே ஏராளம். ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? இத்தனை காலங்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்துக்கு வருகிற அந்த நாள் அது மேலானது. தொடர்ந்து வாசிங்க, அடுத்த பக்கத்தை.
தேவனாகிய கர்த்தர் சூரியன்,
அந்த வசனத்தை பிற்பகுதியை வாசிங்க. ஆகாமிய கூடாரங்களில்
வாசமாயிருப்பதை பார்க்கிலும்
என் தேவனுடைய வாசல்படி
வாசல்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளும்.
நான் தேவனுடைய வாசல்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். ராஜாவுடைய தெரிந்து கொள்வு, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது, அதை மாத்திரம் நான் தெரிந்து கொள்வேன். நம்மளுக்கு முன்பாக இன்றைக்கு பல ஆசீர்வாதங்களை வைத்து எங்களை ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்க சொன்னால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? ஒருவர் கேட்டா, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, அல்லாவிட்டால் ஆசீர்வதிக்கிற தேவன் வேண்டுமா? இன்றைக்கு பல ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதை, தேவனோடு உறவாடுகிறதை, தேவனோடு பேசுகிறதை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். நம்முடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கிறது இன்றைக்கு? நம்முடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? பிள்ளைகளுக்கு நல்ல தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் இல்லையா? நல்ல வேலைகள் செய்ய வேண்டும் பிள்ளைகள், நல்ல படிப்பு படிக்க வேண்டும் பிள்ளைகள். தேவனுடைய சமூகத்தை தேர்ந்தெடுக்கிறது பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என் பிள்ளைகள். என்ன தேர்ந்தெடுப்பு? இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பிள்ளைகள் என்ன ஊழியம் செய்கிறார்கள் என்பதை கவனிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே தங்களுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கவனிப்பதில்லை. ஆனால் படித்து விட்டால், பட்டம் எடுத்து விட்டால் பெருசாக எண்ணி புகழ்வு. உன் பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்பதிலே ஒரு தேர்ந்தெடுப்பு உடைக்க வேண்டும். இல்லையோ உன் சந்ததியை இழந்து விடுவாய், உன் சந்ததி உன்னை விட்டு போய்விடும். தேவனை எதிர்த்து வாழ்ந்தவன் எவனும் கிடையாது. உன் பிள்ளை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லி புகழ்ந்துகொள். தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? 1000 நாட்களை பார்த்தேன், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த நாளை நான் தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன். சங்கீதம் 42 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 42 1-2 வாசிங்கள். சங்கீதம் 42:1-2.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்?
7 வசனத்தை திருப்ப வாசிங்கள்.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. வார்த்தை நல்லாய் பார்த்து நல்லாய் விளங்கிக் கொள்ளுங்க. என்ன தெரியுமா? மானானது நீரோடியை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் என்னத்தை எல்லாம் வாஞ்சிக்கிறோம்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நீ வாஞ்சிக்கிற எல்லா காரியத்தையும் விட நீ தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறாயா என்பது முக்கியமான. ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், என்ன தெரியுமா? மான் எப்படி நீருக்காய் வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி, இதை புரிந்துதான் தாவீது ராஜா இந்த வார்த்தையை எழுதுகிறார். இதை புரியாட்டிக்கு அந்த வார்த்தையை நான் விளங்கிக் கொள்ள முடியாது. காட்டுக்குள்ளே இருக்கிற மான்கள் அதில் எழுதுகிறார்கள், காட்டுக்குள்ளே இருக்கிற மான்கள் தண்ணீருக்காய் கதறுகிறதை கேட்டா எங்களால் அதை தாங்க முடியாது என்று சொல்லி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்கள்? ஒரு மான் காட்டில் இருக்கிற மான் தண்ணிக்காய் கதறுகிறதை மனுஷராக எங்களாலே அதை கேட்க முடியாது. அந்த மான் தண்ணிக்கு அலைந்து 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 கதறி 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 அது மரித்து விடுகிறது. ஒரு மானுக்கு, காட்டில் வாழுகிற ஒரு மானுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ, இந்த உலகத்திலே வாழுகிற உனக்கும் எனக்கும் தேவனுடைய சமூகம் அவசியமானது. தாவீது ராஜா சொல்லுகிறார், மான்கள் எப்படி கதறுகிறது தெரியுமா? அப்படி நான் உம்முடைய சமூகத்தை நான் வாஞ்சித்து கதறுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கதறல்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? யாரை நோக்கி இருக்கிறது? யாரை குறித்து இருக்கிறது? என்ன காரியத்தை குறித்து இருக்கிறது? தேவனுடைய சமூகம் இன்னைக்கு அநேகருக்கு அலட்சியமாக இருக்கிறது. தேவனுடைய ஆராதனை அநேகருக்கு கஷ்டமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் அநேகருக்கு விஷத்தை போல தோன்றுகிறது. ஆனால் அதை ருசித்தவன், அதை ருசித்தவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அவருடைய இன்பம் என்ன என்று சொல்லி. தாவீது ராஜா பட்ட கஷ்டங்கள் நீ நானும் படையல. தாவீது ராஜா அவர் ராஜாதான், அவர் ராஜாதான். ஆனா அந்த மனுஷன் சங்கீதத்தில் எழுதுகிற சங்கீதங்களை வாசித்து பாத்தீங்க, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், எனக்கு பிடித்திருக்கிற சங்கீதம் இல்லையா, எதுவரைக்கும் அவன் வந்திருப்பான், எழுந்திருக்க மாட்டீரோ, நியாயம் செய்ய மாட்டீரோ, நீதி செய்ய மாட்டீரோ, என்னை அவங்க அப்படி சொல்றாங்க, என்னை அவங்க எப்படி சொல்றாங்க, என்னை கேலி பண்றாங்க. ஆண்டவரே, என்ன சொல்லுகிறார் தாவீது ராஜா, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல் நாம் வாஞ்சிக்கிற ஆண்டவர்,
சன்னிதியில் வந்து நிற்பேன்.
நான் எப்பொழுது நான் தேவன் மீதே தாகமாய் இருக்கிறேன், ஆண்டவர் மீது நான் தாகமாய் இருக்கிறேன். நான் எப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்பேன். தாவீது ராஜா சொல்லுகிறார் நீ தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நிற்பதற்கும் நிற்காததற்கும் ஆயிரம் காரியம் காட்டலாம், அது அடுத்த பிரச்சனை. ஆனா தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் என்பது எனக்கு இன்றைய பிரச்சனை. தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், என் ஆத்மாவே தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே, பழைய வாசிங்க அதுல அப்படித்தான்,
என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது.
வேற யாரிடத்திலும் இல்ல, வேற யார் மேலேயும் இல்ல, வேற எந்த காரியத்திலும் இல்ல, வேற எந்த பட்டத்திலும் கிடையாது, ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சியாயிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நான் எப்ப வந்து நிற்பேன், எப்பாண்டவரே நான் வந்து நிற்பேன். தாவீது ராஜாவுடைய தாகம் எங்கள் மேல் கடந்து வருவதாக, தாவீது ராஜாவுடைய தாகம் எங்கள் மேல் கடந்து வருவதாக. சங்கீதம் 63 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க.
அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாற்றதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
அப்படி இருக்கு பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா யார் மீது தாகமாய் இருக்கிறது?
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது.
வறண்டதும் தண்ணீரற்றமான இடத்துல நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? நல்ல தண்ணீர் குடிக்க சூழ்நிலை அப்படி, என்னுடைய பிரச்சனை அப்படியா, என்னுடைய காரியம் அப்படி, என்னுடைய சூழ்நிலை அப்படி, நான் எதிர்பார்க்காத, நான் விளங்கிக் கொள்ளாத, நான் புரியாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை சூழ்ந்து அது வறட்சியாகி வறட்டி தண்ணீரட்ட நிலைமையிலே உருவாக்கப்பட்டு இருக்கிற நேரத்திலே தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், நான் உம்மை வாஞ்சிக்கிறான், நான் உங்க மீது தாகமாய் இருக்கிறேன் ஆண்டவர், உங்களுடைய சமூகத்தின் மீது நான் தாகமாய் இருக்கிறேன் ஆண்டவர், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது சரி, எனக்கு இவ்வளவு காரியம் இருக்கிறது, அதுவும் சரி, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வறண்டு போய்ட்டாண்டவர். நோவாவுடைய ஆசீர்வாதங்கள் ஒரே நாள்ல எல்லாம் சரி. தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உங்க மீது தாகமாயிருக்கிறேன், நான் உங்க மீது தாகமாயிருக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை காரியங்களை சந்திக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் தேவனுடைய சமூகத்தின் மீது தாகமாயிருந்தோமா? தாவீது ராஜா வறண்ட நிலத்தை பார்த்துட்டு இருக்கல, தண்ணீர் வற்றி போயிட்டது. அவர் பார்த்தது எல்லாம் வார தெரியுமா? ஜீவ நீரூட்டை நோக்கி அவன் பார்த்தான், தண்ணீர் வருகிற இடத்தை நோக்கி அவன் பார்த்தான். தொடர்ந்து வாசி.
இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன்.
திருப்பி வாசிங்க.
இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன்.
முன்பக்கத்து பாருங்க, அவனுடைய சூழ்நிலை நமக்கு முக்கியம். இந்த வார்த்தையை விட அவனுடைய சூழ்நிலை நமக்கு முக்கியம். என்ன சொல்றான் தெரியுமா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என் ஆத்துமா உங்கள் மேல் தாகமாய் இருக்கிறது. அந்தவரே, இந்த சூழ்நிலையிலே இவ்வளவு பிரச்சனைகள் என்னை அமைத்துகிற இந்த காலகட்டத்திலே என்ன செய்ய விரும்புறான்? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். என்னுடைய ஆசை எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? எப்பையா தண்ணி வரும், எப்ப என் பிரச்சனை என்னை விட்டு போகும், எப்ப என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கும், எப்ப என்னுடைய காலங்கள் திரும்ப கொடுக்கப்படும். தாவீது ராஜா என்ன சொல்றான்? இப்படியே என் பிரச்சனை, என் பிரச்சனை எனக்குத்தான் தெரியும். வந்தவர் என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த பிரச்சனையிலேயே வைத்து உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நான் பார்க்க வாஞ்சியாக இருக்கிறேன். அந்த உனக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா, சேர்த்து பார்க்க முடியுமா? இப்படியே பரிசுத்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டே கண்டே கண்டே. அவனுடைய தாகம் எல்லாம் என்ன? அவனுடைய சமூகத்தை நான் காணணும், அவனுடைய பேரின்ப நதியை நான் ருசிபாக்கணும், அவருடைய அபிஷேகத்தில் நான் மூழ்கணும். எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா தாவீது ராஜா சொன்ன என்ன? அப்படியே அப்படியே இந்த சூழ்நிலையிலும் கூட அப்படியே ஐயா, நல்ல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிற பொழுது, நம்ம சந்தோஷமா இருக்கிற பொழுது நீ தேவனை தேடி வந்து தேவ பிரசன்னத்திலே மூழ்கி தேவ மகிமையை காணுவது இலகுவானது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தாவீது சூழ்நிலையிலே எல்லாம் வறண்டு போய்விட்டது, எல்லாம் வறட்சியாகிவிட்டது, ஒன்றுமே இல்லை. யோபு என்னையா, ஓட்டு துண்டு மாத்திருந்தாயா மிஞ்சி கிடக்கு, ஓட்டு துண்டு மாத்திருந்தா மிஞ்ச இருக்குது. அவன்ட சொந்தம் கூட அவனை கைவிட்டுச்சு, ஓட்டு துண்ட மாத்திரம் கைய வச்சுட்டு அவன் தேவனை பார்க்கிறான் இல்லையா? அங்கே சொல்லப்படுது அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் தேவனை தூஷிக்கவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி சோத்திரம் செய்தான். தாவீது ராஜா தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய இருதயத்திலே இடத்தை பிடித்தவன் ஏன் என்று தெரியல. இப்ப அவனுடைய பிரச்சனை எல்லாம் எப்ப எப்ப தேவனுடைய சமூகத்தை நான் சந்திப்பேன், எப்ப அந்த பசுத்த ஸ்தலத்தை நான் பார்ப்பேன், எப்ப தேவனுடைய சமூகத்துக்குள்ள நான் மூழ்குவேன், அந்த ஜீவ நீருட்டை எப்ப நான் அருந்திக் கொள்வேன். நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம், அப்படியே தொடர்ந்து வாசிங்க.
ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும்.
திருப்ப வாசிங்க.
நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும்.
உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுது நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. அவனுடைய சூழ்நிலை என்ன, எல்லாம் வறண்டு போயிட்டு. இப்படியே நான் அவனுடைய பரிசுத்த தலத்தை பார்க்க நான் வாஞ்சா இருந்தேன். அப்படியே வந்து அந்த வசனத்தை வாசிங்க, இரண்டாவது வசனத்தை, நீனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகிறது. எங்க 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 தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பேரின்ப நதியில அவனுடைய ஆத்மா திருப்தி ஆகிறது. முதல்ல பார்த்தோம்னா என்ன சொல்லுதுங்க, எல்லாம் வறண்டு போயிட்டு, தாகமோ தாகம், பிரச்சனையோ பிரச்சனை, சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஆண்டவரே சங்கீதத்தில் அநேக இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய பெரிய அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இருள் என்னை சூழுகிறது, அவன் எல்லாம் எழும்பி நிக்கிற ஆண்டவரே தாங்க முடியல, அது இதுன்னு சொல்லி சங்கீதம் எழுது 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 சங்கீதம் என்று பேரை வச்சுட்டு எழுதின வார்த்தைகளை பார்த்தா ஆச்சரியம் இல்லையா. அவ்வளவு சூழ்நிலைகளையும் அவருக்கு வந்தது சங்கீதம். நமக்கு எப்படிப்பட்ட சங்கீதங்கள் இன்றைக்கு வருது கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு இன்று நாளில் பிரச்சனை சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சங்கீதங்கள் வருகிறது, நமக்குள்ள வருகிற சங்கீதங்களுக்கு இசையே இயக்க முடியாது ஐயா, அந்த சங்கீதங்களுக்கு இசை கொடுக்க முடியாது. எழுதினான் எழுதி சங்கீதமா சங்கீதம் என்ன தெரியுமா, ஆண்டவரே எதுவரைக்கும் எழுந்திருப்பீர், எதுவரைக்கும் அமர்ந்திருப்பீர், எழுந்திருக்காதிருப்பீரோ. நீனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகிறது, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதறிகளால் உம்மை போற்றுகிறது, உம்மை துதிக்கிறது. உம்முடைய சமூகத்தில் இந்த வாய் என்ன செய்கிறது, உம்முடைய பேரின்ப நதியை அறிந்ததினாலே, அதை எடுத்துக்கொண்டதினாலே, அதை ருசி பார்த்ததினாலே என் ஆத்மா உம்மை துதிக்கிறது. ஆண்டவரே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்தவைகளை மறவாத, தண்ணீர் வற்றி போயிட்டது, வனாந்திரத்தில் நான் இருந்தேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தா, என் ஆத்மாவே நீ அதை மறவாதே. நன்றி மறந்த உலகம் இல்லையா இது. தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்தரை தொடர்ந்து வாசிங்க. ஆறாவது ஏழாவது வாசிங்க.
என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சிட்டுகளின் நிழலிலே கழிகூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குறது.
தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு, ஆண்டவரே இரவு பகலாக உம்மை நான் தியானிக்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் நமக்கு தகாதவாய் இருக்கிற பொழுது நாம் இரவு பகலாக தேவனை நினைக்கிறோமா, சிந்திக்கிறோமா, பேசுறோமா, உறவாடுகிறோமா, தேவனுடைய சமூகத்தை நாம் நாடுகிறோமா, தேவனுடைய பேரின்ப நதியை ருசி பார்க்க நாம் விரும்புகிறோமா. எங்க பிரச்சனை உங்களுக்கு எங்க தெரியும், எங்க காரியம் உங்களுக்கு எங்க தெரியும், எங்க எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு எங்க தெரியும், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. தாவீதுக்கு உன்னவிட மேலான பிரச்சனை இருந்தது, ஆனாலும் அவன் தேவனுடைய சமூகத்தை நாடுவதை மறக்கவே இல்லை, விடவே இல்லை. தேவனுடைய சமூகத்துக்கு வராததுக்கு சில காரணங்களை கேட்டா பைத்தியக்காரன் கூட சிரிப்பான், பைத்தியக்காரன் கூட சிரிப்பான், அதை விளங்கிக் கொண்டு சிரிப்பான். சங்கீதம் 36:8 சீக்கிரமா வாங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 36:8 வாசிங்க.
உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்கள்.
ஆலயத்தில் என்ன இருக்கிறது? பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை என்ன செய்வீங்க? தாகமா இருக்கிறவனுக்கு தாயா தாகத்தை தீர்க்க முடியும், விருப்பமா இருக்கிறவனுக்குத்தானே அவனுக்கு ஏதாவது செய்ய முடியும், வாஞ்சா இருக்கிறவனுக்குத்தானே தேவன் ஏதாவது செய்ய முடியும், பசியா இருக்கிறவனுக்குத்தானே தேவன் வார்த்தைகளை அனுப்ப முடியும். நீ தேவனுடைய வார்த்தையிலே பசியா இருக்கிறாயா? நீ தேவனுடைய சமூகத்திலே தாகமா இருக்கிறாயா? நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வாங்கிக்கிறாயா? மத்தேயு 5:6 வாசிங்கள்.
தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக்குதிய.
மத்தேயு 5:6 வசனம்,
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
நீதியின் மேலே, தேவனுடைய சமூகத்தின் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே பசி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள், நல்லா இருப்பார்கள், சந்தோஷமா இருப்பார்கள், வாழுவார்கள். தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் தாகம் உள்ளவர்கள், தேவனுடைய சமூகத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள், தேவனுடைய ஆராதனையில் வாஞ்சி உள்ளவர். தாவீதுராஜா தெரியுமா என்ன சொன்ன? ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்ன உடனே என்னங்க சொல்லுங்க? வியாழக்கிழமை அந்த ஆட்சி அன்னைக்கு வெளியில எல்லாம் போயிட்டு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றபடினால அவங்க சொன்னாங்களே, அவங்க அவங்களுக்கு கூட்டத்துக்கு போறதுக்கு அவங்க உள்ளத்துல ஆயத்தமா இருந்தது யாருக்கும் விளங்கலையோ இல்ல அவங்க சொல்லலையோ என்னவோ தெரியல. அவ உள்ளுக்கு இருக்கிற டைம்ல அங்க போய் ஏத்த வண்டிங்களை ஏத்தி கொண்டு இவங்க வந்துட்டாங்க. அப்ப அந்த ஐயாவுக்கு இவங்களை விட என்ன இயலாது. நாங்க அவங்க ஏத்தி கொண்டு அங்க இறக்க போன இடத்துல அந்த அங்கிள் எல்லாம் இருக்கிறாங்க கேளுங்க, அவங்களும் பக்கத்துல என்ன கணக்கு அங்க போய் இறக்கிருந்து அந்த அங்கிள் கேட்டாரு என்னட்டு இதுல வந்திருக்கோம் அவங்ககிட்ட போயிட்டு போவோம். அப்ப நான் சொன்னேன் ஓகே போயிட்டு போவோம். அங்க போனோம், அங்க போனா அந்த அங்கிள் சொல்றாரு இவங்க இன்றைக்கு அவங்களை பைபிள் ஸ்டடிக்கு கொண்டு கூட்டிட்டு போகாம போனதுனாலே அவங்களுக்கு முகம் சரியில்லையா. நோமலா 10 மணிக்கு படுக்கிறாள், 8 மணிக்கே எல்லாம் பூட்டி அடிச்சு எல்லாம் தூக்கி வச்சுட்டு கோபத்திலே ஆள் படுத்துட்டு போய் நாங்க போய் தட்டு தட்டு தட்டி எல்லாம் லைட் எல்லாம் போடுதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்க பைபிள் ஸ்டடிக்கு கூட்டிட்டு போக இல்லையா. இவனுக்கு அவனுக்கு வாரத்தை கொண்டே முன்னுக்கு ஏறு ஏறு ஏறுச்சுனாலும் ஏற முடியாம இருக்குது பாரு. அந்த வயசு போன ஆச்சு, வயசுன்னா வயசு அவங்க இன்னும் ஒரு 2 வருஷத்துல அவங்களை புடிச்சுதான் தூக்கி. அவங்களுக்கு கோபம் என்ன தெரியுமா? அந்தாலும் அதுல படுத்திருந்த அந்தாலும் சொல்ல நான் உள்ளுக்கு நின்று சொல்லி எண்டி அங்க சாமான்கள் எல்லாம் அங்கங்கிய வைத்துட்டு அவரையே எடுத்தலாம் வை என்று சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப அந்த ஐயா போனோம்னு சொன்னாரு நீங்க வந்தது பாருங்க அவரோட கவலை, நீங்க வந்தது பாருங்க சரியா இப்ப எல்லாம் சரியாங்க. தாவீது ராஜா என்ன சொல்ற? ஆலயத்துக்கு போவோம் உடனே ஐயன் போவோம் வாருங்கள் சொன்ன உடனே அவர் சொன்ன அப்படி இருந்துச்சுன்னா அவருடைய ஏக்க எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எப்பதான் இவங்க வருவாங்க
ஆலயத்துக்கு எப்ப கூப்பிடுவாங்க, அந்த டைம் எப்ப வரும், அங்க எப்ப நான் போவேன், அந்த சந்தோஷத்துல எப்ப நான் மகிழ்ச்சியா இருப்பேன், அந்த இன்பத்துல நான் எப்படி பங்கு பெறுவேன். அப்படி இருந்தபடி நான் அந்த வசன ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன உடனே இன்னைக்கு மாசத்துக்கு முதல்ல ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்லி இருந்தாலும் எப்படித்தான் போய் சொன்னாலும் சங்கீதம் 143 ஆறாவது 7 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 143 6-7 வாசிங்க.
என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவளுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும்.
6-7 திருப்பி வாசிங்க.
என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மை தாகமாயிருக்கிறது.
எந்த நிலத்தை போல இருக்கிறது?
வறண்ட நிலத்தை.
வறண்ட நிலத்தை போல என் ஆத்மா உங்கள் மேலதான். வறண்ட நிலம் தண்ணியை தான் எதிர்பார்க்கும். வறண்ட நிலத்துல தண்ணி ஊட்டுங்க, அதுல ஒன்றுமே இருக்க புஷனுக்கு போயிடும் பாருங்க. அந்த வறண்ட நிலத்தை பார்த்தா சூழ்நிலைகள் முக்கியம். எப்பயே அந்த காரியத்தை வச்சு எழுதுறான்றதுக்கு தான் காரணம். அந்த தாயம் அதை திருப்பி வாசிங்க.
என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது.
வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா, என்று உள்ளான மனுஷன் தாகமாயிருக்கிற ஆண்டவரை, வாஞ்சியாயிருக்கிற ஆண்டவரை எப்பொழுது உங்களுடைய சமூகத்தை நான் காணுவேன், எப்பொழுது உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்வேன் என்று சொல்லி
கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதே.
என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே, என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் தாகத்தை நீ தீர்க்கல் என்று சொல்லி சொன்ன நான் குழியில இறங்குறவனை போல மாறிவிடுகிற ஆண்டவரே. விளங்குதாயா? என்னண்டு விளங்குதா? என் தாகத்தை நீங்க தீர்க்கல் என்று சொன்னா அந்த காட்டு மானை போல அலைந்து திரிந்து நான் மறைத்து போவேன். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவிகடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. அநேகருடைய ஆவிகள் என்னென்னத்துக்கு தொந்து போகிறேன்னு சொல்லி தெரியாமலேயே தொய்ந்து போகுது பாரு. எவனாவது தேவனுடைய பிரசன்னத்தை நான் காணாம தொண்டு பண்ணு சொல்லி என் வாழ்க்கை சரித்திரத்தில் ஒருத்தனும் சொல்லலை. அவன் ஏதா சொன்னா மாத்திரம் தொண்டு போகுது, ஆனா தேவ பிரசன்னத்தை காணலன்னு சொன்னா மாத்திரம் தொய்யுதே இல்லையே. தேவ பிரசன்னம் அவன் தாகமாக இருந்தான். தாவீது ராஜா தாகமாக இருந்தான். அடுத்த வசந்த 7 வசத்தை வாசிக்க திருப்பேன்.
கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும்,
எனக்கு செவி கொடும், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தாகமாயிருக்கிறேன்.
என் ஆவி தொய்ந்து போகிறது.
என் ஆவி என்ன செய்கிறது? என் ஆத்மா என்ன செய்கிறது? அது சோர்ந்து போகுதாண்டவர், அது சோர்ந்து போகுதாண்டவர். ஏன் உங்களுடைய பிரசன்னத்தை ருசி பார்க்கல, உங்களுடைய ஜீவன் அதையே நான் ருசி பார்க்கல, உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கல, உங்களுடைய ஸ்பர்சித்த ஸ்தலத்துல நான் இன்னும் வந்து சேரல. ஆண்டவரே வாசிங்க.
என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும்.
நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உம்முடைய மகா பரிசுத்த முகத்தை எனக்கு மறையாதிருமாண்டவரே. உம்முடைய பரிசுத்த முகத்தை எனக்கு மறையாதிருமாண்டவரே. நீர் மறைத்திரே ஆனால் நான் மறித்து விடுவேன். முகத்தை, உம்முடைய இன்ப பிரசன்னத்தை, உம்முடைய தேவ பிரசன்னத்தை, உம்முடைய மேகத்தை, உம்முடைய ஆவியினுடைய வல்லமை நான் ருசி பார்க்கல் என்று சொன்னா நான் செத்துருவாண்டவன், நான் குழியில இறங்கிருவாண்டவன். குழியில இறங்கினவன் எவன் உண்மை துதிய ஆண்டவன், நான் துதிக்கணும் ஆண்டவரே. அந்த ருசி உள்ளவனாக தாவீது ராஜா சொல்லுகிறார். என்ன தெரியுமா? தாவீது ராஜாவுக்குள்ளே இருந்த தாகம், அது எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக, அது எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. யாத்ராகமம் 33 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். யாத்ராகமம் 33 அதிகாரம், யாத்ராகமம் 33 அதிகாரம் 14-15 வாசிங்கள்.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
முதலாவது வசனத்தில் வாசிங்க சீக்கிரமாக.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார்.
3 வசனத்தை திருப்ப வாசிங்க.
ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார்.
ஆண்டவர் மோசேயையும் மோசேயுடைய அந்த ஜனக்கூட்டத்தோடையும் வரமாட்டேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டு, ஏன் அவர் வரமாட்டேன் சொன்னார்? நான் வந்தேன் என்று சொன்னா வழியிலேயே இந்த ஜனங்களை என்ன செய்வேன்? அழித்து போட்டுடுவேன், கொண்டு போட்டுடுவேன். இந்த ஜனங்களை நான் அழித்து போட்டுடுவேன் சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொல்லியும் 14-15 வசனத்தை வாசி.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
அதற்கு மோசே என்ன சொல்றார் தெரியுமா? உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரல என்று சொன்னா எங்களை நீர் இந்த இடத்திலிருந்து கொண்டு போக கூடாது ஆண்டவர் என்று சொல்லி மோசே அடுத்து சொல்றான். ஆனா மோசேக்கு தெரியும் என்ன தெரியுமா? இந்த ஆண்டவர் எங்களோடு வரமாட்டேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? வழியிலே இந்த ஜனங்களை நான் அழித்து போடாத படிக்கு. மோசேயுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவரை, செத்தாலும் உங்க கையால சாகிறதுக்கு நாங்க ஆயிட்டோம், ஆனா உங்க பிரசன்னம் இல்லாம போறதுக்கு நாம ஆயிட்டோம். உங்களுடைய அன்பு இல்லாமல், உங்களுடைய வள்ளுத்தல் இல்லாமல், உங்களுடைய பேரன்பு இல்லாமல், உங்களுடைய நதி இல்லாமல் எங்களால போக முடியாது ஆண்டவரை. வேணும் சொன்னா நீர் எங்களை இங்கேயே அழித்து போடும் ஆண்டவர். தேவனுடைய பிரசன்னத்துக்கு இனியாக அவனுடைய ஜனம், அவனுடைய உயிர் கொடுக்கப்படுகிறது இல்லையா? நாம் இன்னைக்கு என்ன செய்யும்? தேவனுடைய சமூகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அன்படிக்கிறமா? மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், யோ நான் வந்தேன்னா இந்த ஜனத்தை அழிச்சிருவேன், தூதர்களோடு போ, தூதர்களோடு போ, நான் வரமாட்டேன், நான் உங்களை வழிநடத்திக்கொண்டு வரமாட்டேன், நீங்க அடிக்கடி அப்படி இப்படி அப்படி இப்படி நிக்கிறபடி நான் வரமாட்டேன். மோசே என்ன தெரியுமா சொன்னார்? உம்மோடு பேசுவதற்கு எனக்கு கிருபை கிடைப்பதாக. அருமையாக பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தை அந்த இடவழி வார்த்தையில வார்த்தை, உம்மோடு நான் பேசுறதுக்கு எனக்கு தயவு கிடைப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வரமாட்டேன்னு சொன்னீர், ஆனா நீர் வரலன்னு சொல்லிச்சுன்னா எங்களை கொண்டு போகாது. அவனுடைய இறுதியம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உம்முடைய கையால சாகிறதுக்கு ரெடி, நீர் எங்களை அழித்து போறதுக்கு நான் ரெடி, ஆனா உங்களுடைய சமூகம் இல்லாம எங்களால போக முடியாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் ஆராதனைக்கு வருகிறோம், அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். தேவனுடைய சமூக, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய அந்த நதியினுடைய அந்த தாய்பரியம் இல்லாட்ட அதனுடைய வல்லமை, அதனுடைய அதனுடைய அடித்தளம் தெரியாதவர்களாக இருக்கிறார். யோவான் 21 வாசிங்க சீக்கிரமாக. யோவான் 21
வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள்.
மகதலேனா மரியாள் என்ன செய்யறாங்க? திருப்பி வாசிக்கின்ற வசனம்.
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். எடுத்து போட்டிருக்க கண்டாள்.
தொடர்ந்து
வாசிக்க.
இந்த மரியாள் இருக்கா பாருங்க, இந்த மரதலேனா மரியாள், இவளுடைய நோக்கம் அந்த இரவு முழுத்தலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்க அந்த அடுத்த நாள் காலையில் இது நடக்குது. இந்த மனுஷனுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? அந்த இரவு முழுத்தலும் அந்த மனுஷன் படுத்திருந்தது அந்த அந்த நாள்ல, அந்த சமூகத்தில், அந்த சூழ்நிலை இயேசுடைய சரித்திரம் க்ளோஸ் ஆயிட்டு. அந்த நேரத்தில் சொல்றேன், என்ன தெரியுமா? எப்ப இந்த இயேசுவினிடத்தில் நான் போவேன் திரும்ப? எப்ப நான் இந்த மனுஷனிடத்தில் போவேன்? எப்பயா நான் போவேன்? அவளிடத்தில் கேட்கிறான், அந்த இயேசு நீங்க எங்க வைத்தேன்னு சொல்லுங்க, நான் இங்க போய் அவரை எடுத்துடுறேன். எனக்கு அவர் எனக்கு வேணும், அவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும். அதிகாலையில் எழுந்து ஓடி 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 போய் எங்கே பார்க்கிறா, ஏசு எங்கே, ஏசு எங்கே, தேவ சமூகம் எங்கே, தேவ பிரசன்னம் எங்கே? மரியாள், மோசே, தாவீது, அவருடைய தாகம் உங்களுக்குள்ளே வருவதாக, அந்த தாகம் எனக்குள்ளே வருவதாக. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு இந்த வாஞ்சு எங்க இருக்கிறது? உன்னுடைய தாகம் எங்கையா இருக்கிறது? உன்னுடைய நோக்கம் எங்க இருக்கிறது? உன்னுடைய வாழ்வு எங்க இருக்கிறது? முடிவில் ஒரு காரியத்தை சொல்றேன், என்ன தெரியுமா? எந்த காரியமாக இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு அடுத்ததாக வைத்துக்கொள். தேவனுடைய சமூகத்துக்கு அடுத்ததாக வைத்துக்கொள். தேவனுடைய பேரின்பன் நதிக்கு அடுத்ததாக வைத்துக்கொள். தேவனுடைய அன்புக்கு அடுத்ததாக வைத்துக்கொள். தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்ததாக வைத்துக்கொள். தாவினுடைய உள்ளம், அந்த தாகம் உனக்கும் எனக்கும் தேவன் அருள்வாராக. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.